நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது பண்பலையில நாள்தோறும் ஒரு சிறப்பு தினத்தோட தான் நமது சிறப்பு நிகழ்ச்சியை தொடங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்று உலக பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு நம்மோடு யாரை இணைந்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறையின் பேராசிரியர் முனைவர் பி. சக்திவேல் அவர்கள் மனித வாழ்வியலும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். இவருடன் இணைந்து உரையாடுவது நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு. லட்சுமணன் அவர்கள். வாங்க நேர்களே, இவர்களுடன் இணைந்து இவர்கள் கோரும் பாரம்பரிய பழக்க வழக்கங்களை நாமும் தெரிந்து கொள்ளலாம்.
இன்றைய காலங்கள் எத்தனையோ நவீனமயமான பல தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாலும், நம்மளுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எவ்வளவோ மாற்றங்கள் இருக்கு. அதை நம்ம முன்ன காலங்கள்லாம் எப்படியெல்லாம் இருந்தாங்க, எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க, அதனால நம்ம கற்றுக்கக்கூடிய பாடங்கள் இன்றைக்கும் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா எவ்வளவோ இருக்கு. அந்த விஷயத்துல எத்தனைதான் தெரிஞ்சுக்கிட்டாலும் இப்ப நடைமுறைக்கு அதை பயன்படுத்துறப்போ நிச்சயம் நம்மளுடைய பாரம்பரியத்தை மறக்காம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இன்றைய தினம் உலக பாரம்பரிய தினம். பாரம்பரியம் அப்படின்னா என்ன, அதோட தகவல்கள் என்னெல்லாம் நமக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறத விரிவான வகையில எடுத்து சொல்றதுக்கு பேராசிரியர் வந்து ஒருத்தர் இருக்காங்க. அவங்க என்னெல்லாம் சொல்ல போறாங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். சார் வணக்கம். சார்
சார் வணக்கம். முனைவர் பி. சக்திவேல், பேராசிரியர் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரம். புதுகை பண்பினர்களுக்கு என்னுடைய வணக்கம். நீங்கள் கூறியது போது இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள் உலக பாரம்பரிய தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 18ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்தியா மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும், பாரம்பரியத்தினுடைய பெருமைகளை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக 1983ஆம் ஆண்டு முதல் இது கொண்டாடப்பட்டு வருகின்றது. சின்ன ஒரு ஒரு வரலாற்று செய்தி என்னுடைய பண்பலை நேயர்களுக்கு. இது முதல்ல பாத்தீங்கன்னா 1982ஆம் ஆண்டு தான் இந்த ஒரு முடிவு எடுத்தாங்க, இந்த மாதிரி வந்து உலக பாரம்பரிய தினம்னு கொண்டாடணும். ஏன்னா நீங்க சரியா சொன்ன மாதிரி நம்மளுடைய பாரம்பரியம் என்பது நம்மளுடைய கலை, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய கோவில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் அனைத்துமே நம்மளுடைய பாரம்பரியம். இதை நம்ம உற்று பார்த்தோம் என்றால் நம்மளுடைய கடந்த காலம் என்பதை தெரிய வரும், நம்மளுடைய வரலாறு என்னவென்று தெரிய வரும், நாம் என்ன சாதித்தோம், நாம் என்ன சாதித்தது இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்பதற்கு நம்மளுடைய பாரம்பரிய சின்னங்கள் தான் சார் ஒரு அடையாளம். இது தொடர்பாக பொதுமக்களிடையே ஒரு ஒரு பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு, இது சம்பந்தமாக ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணுன்றதுக்காக தான் சார் இந்த முடிவு எடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும் யுனெஸ்கோன்னு ஒரு அமைப்பு 1983ஆம் ஆண்டு முதல் இதை ஒரு அங்கீகாரம் செய்து உலக நாடுகள் இன்று வரை கொண்டாடிக்கிட்டு வருகின்றார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் இது தொடர்பான பல நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. எதற்காக இந்த பாரம்பரிய தினம் கொண்டாடப்படுகின்றது என்றால், ஒண்ணு, இந்த பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கடமை. இப்ப நீங்க என்ன சொல்ல, இது வந்து சாய்ஸ் கிடையாது சார். நம்ம வந்து பரீட்சையில் எழுதும் போது ரெண்டு கேள்வி இருக்குன்னா, அதுல ஒரு கேள்வி நீங்க எழுதலாம் அப்படின்னா ஒரு கேள்வி விட்டுட்டு ஒரு கேள்வி நம்ம எழுதுவோம், அப்படி மட்டும் சாய்ஸ் இது கிடையாது. இது நம்மளுடைய கடமை. ஏனென்றால் நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளை ஆண்ட அரசர்கள் உருவாக்கின, ஈவன் சமயத்துல பாத்தீங்கன்னா இயற்கை உருவாக்கின நம்மளுடைய பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பது நம்மளுடைய கடமை. சோ இது சம்பந்தமா பொதுமக்களிடையே ஒரு விழிப்புணர்வு, அவர்களிடையே ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்பது முதல் நோக்கம் சார். ரெண்டாவது என்னன்னா, இந்தியா போன்ற நாடுகள்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சார தன்மை இங்க உள்ளது சார். நீங்க ஒரு ஸ்டேட்டுக்கு இன்னொரு ஸ்டேட்டுக்கு நீங்க டிராவல் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் அந்த மக்களுடைய உணவு பழக்கம், அவர்களுடைய உடை, ஈவன் அவர்களுடைய இருப்பிடம், அவர்கள் செய்யக்கூடிய விவசாய முறை, அவங்களுடைய தொழில் வாணிபம், எல்லாமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இந்த வரலாறு மக்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், தலை மக்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் சார் இந்த கலாச்சார பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்கு இந்த உலக பாரம்பரிய தினம் கொண்டாடப்படுது சார். அதுக்கடுத்ததாக இன்னொன்று வந்து என்னன்னா, இதற்காக இந்த இந்த பாரம்பரியத்தை உருவாக்குவதற்காகவும் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பதற்காக பாடுபட்டவர்களை கௌரவிக்கும் விதமாகவும் இந்த தினம் கொண்டாடுதுன்னு சொல்லலாங்க. அதுக்கு அடுத்ததாக இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கல்லூரி பள்ளிகளில் பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றது. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் பல நிகழ்ச்சிகள் நடக்குது. இதன் வாயிலாக நம்மளுடைய மாணவர்களுக்கும் நம்மளுடைய பெற்றோர்களுக்கும் இந்த குடும்பத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க சார். இது எல்லாத்துக்குமே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஒரு பரீட்சை போட்டித் தேர்வோ அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன்லயே பாத்தீங்கன்னா, இந்த பாரம்பரிய சின்னம் தொடர்பான தகவல்கள், வரலாறு, சமூகவியல் இல்லாத பாடமே கிடையாது. இது படித்து உணர்ந்து கொண்டு இதற்காக சரியான வினாக்கள் விடை அளித்தால் ஒழிய நமக்கு போட்டித் தேர்வுகளை வெற்றி பெற முடியாத அளவிற்கு நாம் உணர்ந்தனால்தான் இது பாடத்திட்டத்தில் கொண்டு வந்திருக்கு சார். சோ இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்திற்காக இந்த உலக பாரம்பரிய தினமானது இன்று அதாவது ஏப்ரல் 18 ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகின்றது சார்.
ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பாரம்பரிய முறைகள் இருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டுல பாரம்பரியம் ஒரு நகர்பகுதியை காட்டிலும் கிராம பகுதியில வந்து குறிப்பாக இன்றைக்கும் வந்து முதல் ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னாங்கன்னா இருகரம் கூப்பி வணங்குறதா இருக்கட்டும், வரவேற்கிறதா இருக்கட்டும், அந்த அன்பான உபசரிப்பு முதல்ல வந்து எது இருந்தாலும் இல்லாட்டி முதல்ல ஒரு டம்ளர்லயோ செம்பிளையோ முதல்ல தண்ணி இல்ல மோர் ஏதோ ஒன்று கொடுத்து அவங்களை முதல்ல ஒரு குளிர செய்து அதுக்கப்புறம் பல விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறதாகட்டும், இது போல வந்து செய்யக்கூடிய காலகட்டங்கள் இன்றைக்கும் இருக்கு. இப்ப உள்ள தலைமுறையினர் இன்னும் இதை வந்து உறவுகள் வந்தாலும் சரி யாரு வந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு அவங்களுடைய ஒரு இன்முகத்தோட வரவேற்கணும் அப்படிங்கிற பல தகவல்களையும் இந்த பாரம்பரியம் வந்து நமக்கு ஒரு பாடமா வந்து கத்துக் கொடுக்குது. பாடங்கள் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு எத்தனை விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த அனுபவங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாடம். இதை பத்தி ஒரு சில தகவல்களை விரிவான வகையில் சொன்னாலும் இந்த பாரம்பரிய சின்னங்கள் அப்படிங்கறத நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன இருக்கு, அதே போல பாடல்களா இருக்கட்டும் செய்திகளா இருக்கட்டும் இதை பத்தி கொஞ்சம் சொல்லலாமே.
சிறப்பு சார், இப்போ நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நம்ம உலகத்துல நானும் பல நாடுகளுக்கு போயிருக்கேன் சார். அங்க வந்து ஒரு விருந்தினர் வராரு அப்படின்னா ஜஸ்ட் ஹலோ சொல்லுவாங்க சார், அதோட சரி. அதுக்கு அடுத்ததாக நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீரோ அல்லது நீங்கள் இரு கரங்களை குவித்து வணக்கம் சொல்வதோ, நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இந்த மாதிரி கேட்கக்கூடிய கலாச்சாரம் நம்மளுடைய இந்தியாவில், அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல, வேர்ல்டுல பல கண்ட்ரி நான் டிராவல் பண்ணிருக்கேன். போன உடனே ஜஸ்ட் ஹலோ சொல்லுவாங்க, ஹவார் யூ சார், அது மேல போயிடுச்சு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்த முதல் கேள்வி சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்றீங்க, இந்த ஒரு உணர்வு அப்படின்றது நம்மளுடைய தொன்று தொட்டு வரக்கூடிய பாரம்பரிய ஒரு பழக்கம் சார். இதை நம்ம வந்து கைவிடக்கூடாது. ஏனென்றால் எது சிறப்போ அந்த சிறப்பான விஷயத்தை நாம் விடக்கூடாது. அதுதான் எப்பொழுதுமே என்னுடைய கவனம். ஸோ என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் வருகின்றீர்கள், நண்பர்கள் வந்தார்கள், அவர்களை வரவேற்பதும் அவர்களுக்கு உணவு அளிப்பது நம்மளுடைய பாரம்பரியம். அதுக்கு அடுத்ததாக நீங்க சொன்ன மாதிரி சார், இந்த பாரம்பரியம் உணர்த்தக்கூடிய செய்திகளை தலைமுறை தலைமுறையா கொண்டு போகணும் சார். இப்ப நம்ம இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கமே என்ன பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு உங்களுக்கு தெரிந்த செய்தி இதனுடைய முக்கியத்துவத்தை நம் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் சார். இப்போ விடுமுறை அறிவிச்சுட்டாங்க, 10வது பரீட்சை முடிஞ்சிருச்சு, அதே மாதிரி 12வது பரீட்சை முடிஞ்சிருச்சு. இது ஒரு விடுமுறை காலகட்டம். நான் சொல்ல நீங்க எங்கெங்க நீங்க வந்து சுற்றுலா போறீங்க, அதே சமயத்துல நம்மளுடைய யுனெஸ்கோ அங்கீகாரம் செய்த பாரம்பரிய சின்னங்கள் அடையாளங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா, சென்னையிலிருந்து வரும்போது மாமல்லபுரம் பார்த்திருப்பீங்க, மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்ப கோவில்கள், அதை நீங்க அவசியம் நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு போனது. அது அப்படியே நீங்க தாண்டி வந்தீங்க அப்படின்னா நீங்க கங்கை கொண்ட சோழபுரம், இதை நாம் வியந்து பார்த்த ஒரு விஷயம் நம்ம கங்கை கொண்ட சோழபுரம்னா, இதுவரையும் குறைந்தது ஒரு 100க்கும் மேற்பட்ட முறை நான் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்கேன் சார். ஆனா ஒவ்வொரு முறை போகும்போது எனக்கு பிரமிப்பா இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு கட்டிடக்கலை, இயற்கை பேரிடர் ஏற்பட்டாலும் சரி, சுனாமியை பார்த்துருக்கோம் நம்ம, எத்தனை வந்து மலைகள் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் இதுவரையும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கட்டடக்கலை, இதில் என்ன பொருட்களை பயன்படுத்தினார்கள், இதில் இருக்கக்கூடிய விஞ்ஞானம் என்ன, இதில் ஈடுபட்ட என்ஜினியர்ஸ் சொல்லக்கூடிய பொறியியல் படித்தவர்களா இல்லை அவங்க அறிவுபூர்வமாக அவர்கள் இந்த வேலையெல்லாம் செய்தாங்களா, இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் வினாக்கள் நம்மளுடைய மனதில் தோன்றும். அதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நாம் பதில்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் சார். அதே மாதிரி நீங்க உங்களுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய தஞ்சையினுடைய கோயில் சார், பிரகதீஸ்வரர் கோயில், இதனுடைய சிற்பத்தை நீங்க போய் பாருங்க, அதுல இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளை பார்க்க வேண்டும். அதே மாதிரி 5வது ஒரு மிக முக்கியமானது நம்ம தமிழ்நாட்டுல வந்து நீலகிரியினுடைய மலை ரயில் பாதை. இப்ப இன்னைக்கு வரையும் பாத்தீங்க அப்படின்னா அங்க எலக்ட்ரிக் கிடையாது சார், அங்க வந்து ஸ்ட்ரீம்ல தான், நீராவி இன்ஜின் தான் நீங்க போகணும், அல்லது இப்போ இது இருக்கு பாரு நம்ம கோல் சொல்லுவாங்க அதுலதான் ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்றாங்க சார். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கூட்டு போய் கொடுக்கணும் சார், காட்டணும். ஏன்னா ஒவ்வொன்றும் செய்தி, அந்த செய்திகளை நம்ம பிள்ளைகள் உள்வாங்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக நம்ம ஒரு பாரம்பரியத்தை பார்க்கறோம்னா சார், நமக்கும் நம்மளுடைய கடந்த கால வரலாறுக்கும் ஒரு தொடர்பு அங்கே இருக்கு, அதை நம்ம மறந்துடக்கூடாது. இது வந்து நம்ம வெறும் ஒரு சிற்பம், வெறும் வேலைப்பாடு அப்படின்னு பாக்குறத தாண்டி நமக்கும் நம்மளுடைய கடந்த கால வரலாறுக்கும் நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்துவது இந்த பாரம்பரிய சின்னங்கள் தான். அந்த பாரம்பரிய சின்னங்கள் இல்லை ஒரு வேலை அப்படின்னா நம்ம வரலாறு தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளே இல்லாம போயிடும். நம்ம அதே மாதிரி அடுத்தது இன்னொன்று என்னன்னா, நம்மளுடைய கடந்த கால சாதனைகள், நீங்க ஒரு காலத்துல வந்து கிரேன் கிடையாது சார், சயின்ஸ் கிடையாது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லாத போது, இந்த அளவுக்கு கட்டுமான வசதி இல்லாத போது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களும் எப்படி உருவாக்கினாங்கன்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ அப்ப நம்மளுடைய சாதனைகள் தான் இந்த இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த புராதன சின்னங்கள், பாரம்பரிய சின்னங்கள் சார். அதுக்கு அடுத்ததாக நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சார், பாரம்பரியம் நமக்கு உணர்த்தக்கூடிய இன்னொரு பாடம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலை, கட்டிடக்கலை. ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்க ஒவ்வொரு ஒரு விதமான கட்டிடக்கலை நம்ம பார்க்கலாம். நம்ம இப்ப உதாரணமா நான் சமீபத்துல ஸ்ரீலங்கா நாடுக்கு போயிருந்தேன் சார். அதுல வந்து யாழ்ப்பாணத்துல அங்க இருக்கக்கூடிய தெருக்களும் அங்க இருக்கக்கூடிய நண்பர்களோட வீட்டுக்கு என்னை வந்து அழைத்தார்கள். நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா பாத்தீங்கன்னா, அங்க போன உடனே முதல்ல வந்து ஒரு சொம்பளை வந்து தண்ணி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அமர சொன்னார்கள், உணவு கொடுத்தார்கள், பேசணும் சார். அவங்களோட வீடு கட்டமைப்பு, அவங்கள வீடினுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில இருக்கிற மாதிரி, தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி, அது குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்டிடக்கலையை வந்து அங்க நான் பாக்குறேன். நான் இப்ப என்னன்னா, ஒரு தொடர்பு இருக்கு நமக்கும் அவர்களுக்கும். அதே மாதிரி இன்னொன்னு வந்து, நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட்டு கேரளாவினுடைய வடிவமைப்பு கட்டிடக்கலையை வந்து அங்கே என்னால் பார்க்க முடியுது. அப்போ என்ன தோணுதுன்னா, ஏதோ ஒரு காலகட்டத்தில் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அங்கே சென்று இருக்கின்றார்கள். செல்லும்போது அவர்கள் இந்த கலாச்சாரத்தையும் கொண்டு போயிருக்காங்க, அந்த பாரம்பரியத்தையும் கொண்டு போய் அங்கே ஒரு நகரத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் சார் நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம அனுபவத்தை நம்ம போதிக்கணும் சார். ரெண்டு விதமான அறிவு நம்ம பிள்ளைகளுக்கு தேவை. ஒன்னு படிப்பதன் மூலமாக வரக்கூடிய கல்வி அறிவு, அதை தாண்டி இன்னொன்று முக்கியமானது, அவர்கள் அனுபவத்தின் மூலமாக உணரக்கூடிய ஒரு நாலேஜ் ரொம்ப ரொம்ப அவசியம் சார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கும் அழியாதது. படிப்பதை காட்டிலும் அவர்கள் கண்ணில் பார்க்கறது, அந்த கண்ணால் கேட்கக்கூடிய, காதால் கேட்கக்கூடியது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு ஒரு வாய்ப்பு, ஒரு வரப்பிரசாதம். இது வந்து நம்மளுடைய பாரம்பரியம் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செய்தி. அதனால இந்த வாய்ப்பை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் சார். அதனால என்னோட அன்பான வேண்டுகோள், பண்பலை நேர்கள், இந்த விடுமுறை நாட்களில் சுற்றுலாசல தலங்களுக்கு செல்லுங்கள். அதே சமயத்தில் வந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கும் போக வேண்டும். இது சம்பந்தமாக நம்ம படித்து விட்டு நம்ம பிள்ளைகளுக்கு நாம் விளக்கங்கள் கொடுக்க வேண்டும் என்பது என்னோட ஒரு அன்பான வேண்டுகோள் சார்.
நேற்றைய தகவலை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதை வந்து பாதுகாத்தாலோ இல்லை யார் மூலியமா தகவல் தெரிஞ்சாலோ அப்பதான் வந்து அதை தெரியும். ஏன்னா இன்றைய காலகட்டம் ஒவ்வொரு நாள்களும் எவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம வந்து குமிஞ்சுக்கிட்டே இருக்கு, ஆனால் ஒன்றை கூட நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாத நிலைமையில வந்து இருக்கு. அந்த நிமிஷம் அந்த நேரம் அதை பார்க்குறோம், அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் அடுத்த வேற செய்திகள், அடுத்த தகவல் அப்படின்னு போயிடுது. இந்த மாதிரி வந்து நம்மளோட இன்னும் வரக்கூடிய தலைமுறைகளாக இருக்கட்டும், இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதை வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா, அதை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம். இதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் பாதுகாத்து பல தகவல்களை தெரிஞ்சு சொன்னதுனாலதான் இன்னைக்கு இந்த சித்த வைத்திய முறையா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இன்னைக்கும் அதோட பாதையில வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எத்தனையோ வைத்திய முறைகள் வந்தா கூட இது போல ஒவ்வொன்றையும் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இதை மக்களான நாம பாதுகாக்கக்கூடிய முறைகள் அப்படின்னு எடுத்துட்டா என்ன செய்யலாம்?
சரியா சொன்னீங்க சார். என்னன்னா, இது வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் சார் இந்த தகவல். இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி COVID-19 ஒரு பெருந்தொற்று நோய் வந்தது. COVID-19 பெருந்தொற்று நோயில இந்தியா மற்றும் குறிப்பா தமிழ்நாட்டுல பெருமளவில் பாதிப்புகள் ஏற்படாததுக்கு காரணம் நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறை. இது யாருமே மறுக்க முடியாது சார். அமெரிக்கால வந்து இங்கே இந்தியாவிலிருந்து போன ஒரு நபர், நம்ம ரசம் இருக்குல்ல சார், நம்ம தமிழ்நாட்டினுடைய மிக ஒரு அருமையான ஒரு அடையாளம் பார்த்தீங்கன்னா ரசம். இந்த ரசத்துல இருக்கக்கூடிய அனைத்து மூலிகை பொருட்களை, மருத்துவ குண பொருட்களை வைத்துக் கொண்டு ஓவர் நைட்ல வந்து பிரபலம் ஆயிட்டார் ஒருத்தர் அமெரிக்கா. ஸோ அந்த ரசம் அப்படின்றது வந்து என்னன்னா, அது உணவை தாண்டி நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கிறோம். இன்னைக்கு இது இல்லாத ஒரு உணவே டிஷ்ஷே இல்லை சார் இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரை. இப்போ என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நம்மளை பாதுகாப்பதற்கு இந்த பாரம்பரியம், நம்மளுடைய கலாச்சாரம், நம்ம காலங்காலமாக பின்பற்றிய விஷயம்தான் நம்மளை பாதுகாத்தது. இப்போ நீங்கள் என்னதான் நம்ம இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிட்டாலும், நீங்கள் சொன்ன மாதிரி சித்த வைத்தியமும் சரி, நம்மளுடைய இயற்கை வைத்தியம் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவிச்சு சார். இப்போ இந்த தகவல்களை நம்ம எப்படி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறோம், அதுதான் இப்போ முக்கியமான ஒரு சவால். அடுத்தது என்ன சார், எந்த ஒரு நிகழ்ச்சியும் சரி, எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சியும் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கணும், வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்னா, பொதுமக்களோட பங்கல் ரொம்ப ரொம்ப அவசியம் சார். எப்பயுமே இந்த சப்ஜெக்ட்ல நாங்க சொல்றோம் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல, த பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் இஸ் கீ ஃபார் சக்சஸ் அப்படின்னு. இப்ப நீங்களும் நானும் இதை வந்து உள்வாங்கி எப்படி நாம் இந்த பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பதில் நாம் ஈடுபடுத்திக் கொள்கிறோமோ, அதுதான் சார் இந்த நிகழ்ச்சியினுடைய சக்சஸ். ரெண்டாவது என்ன அப்படின்னா, உதாரணமா இப்ப நம்ம வந்து மலைவாழ் ஸ்தலங்களுக்கு போய் பார்த்துருப்போம், நம்ம மலைவாழ் இடங்களுக்கு போவோம், நம்ம ஊட்டி கொடைக்கானல் போவோம், ஏலகிரி போவோம், எங்க ஊர் அருகாமையில் இருக்கக்கூடிய கொல்லிமலைகள்லாம் நம்ம போவோம். இப்போ போகக்கூடிய இடத்துல வந்து நம்ம எந்த அளவுக்கு இந்த பாரம்பரிய சின்னங்களையும் நம்ம பாதுகாக்கிறோம். இதுவரையும் நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா கூட, அட்லீஸ்ட் இந்த நிகழ்ச்சி கேட்டதுக்கு பின்னாடி என்னோட பண்பலை நேயர்கள் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய புராதன சின்னங்கள், இங்க இருக்கக்கூடிய பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பது ஒவ்வொருத்தரோட கடமையும். ஒரு சின்னத ஒரு செய்தி உங்களுக்கு என்னன்னா, நான் கேரளா அடிக்கடி நான் பக்கத்து ஸ்டேட்டு போகுது, கேரளாவில் ஒரு இடத்துல வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லேக்குன்னுவாங்க, அதாவது இயற்கையாக அந்த இடத்துல ஒரு ஏரி இருக்குது சார், அந்த ஏரியில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அங்கே பிளாஸ்டிக்கை அனுமதிப்பது கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய போட்டு வந்து சார் பெட்ரோல் டீசல் போட்டு கூட கிடையாது, நீங்கள் மேனுவலாக தான் நீங்கள் அந்த போட்டை வந்து படகை வந்து நீங்கள் இயக்கணும், படகை இயக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உள்ளே போகலாம், சுற்றி பார்க்கலாம், முன்னே திரும்பி வந்துடலாம். எதுக்கு இந்த தகவல்னா, அந்த அளவுக்கு மக்கள் தங்களுடைய பாரம்பரிய கலாச்சார இடங்களை இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் ரொம்ப ரொம்ப இருக்காங்க. அதே மாதிரி உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஊரணி, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏரி குளங்களை பாதுகாப்பதற்கு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுடைய பங்கு பாருங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து நம்ம வந்து மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ ஒரு கோயிலுக்கு போறீங்க, அல்லது நீங்க வந்து ஒரு சொன்ன மாதிரி தஞ்சாவூருக்கு போகிறீங்க, அதெல்லாம் கங்கை கோட்ட சோழபுரம் தாராசுரம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். அந்த இடத்துல போகும்போது அந்த இடத்தினுடைய சிறப்பை வந்து நம்ம வந்து மதிக்க கத்துக்கணும் சார். இது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லணும் சார், மிக முக்கியமானது. இப்ப இந்த இடத்துக்கு போறதுனால நமக்கு வந்து ஒரு ஒரு அறிவு ஏற்படுகின்றது, ஒரு புரிதல் ஏற்படுகின்றது. அடுத்தது வந்து சார், நம்மளால முடிந்த அளவுக்கு நம்ம இந்த இயற்கை வளங்களும் சரி இந்த பாரம்பரிய சின்னங்களையும் பாதுகாப்பதில் நம்மளோட பங்கு இருக்குன்னு சார். பங்கு இருக்கும்போது அதே மாதிரி வந்து இதை சேதப்படுத்தக்கூடிய அல்லது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து நம்ம வந்து கோயில்கள் இருக்கு, கோயில் இல்லாத ஊரே கிடையாது தமிழ்நாட்டில். அப்படிப்பட்ட ஒவ்வொரு கோயில் இருக்கக்கூடிய நகரங்களிலும் கோயில்களை பாதுகாப்பது நம்மளுடைய கடமை சார். இதை வந்து இந்த மாதிரி மலைவாழ் ஸ்தலங்களை வந்து பாதுகாப்பதற்காக, இந்த பொல்யூஷன் குறைக்கணுன்றதுக்காக தான் சார் இந்த கவர்மெண்ட் வந்து இ பாஸ் கொண்டு வந்தாங்க. நீங்கள் கூட செய்தித்தாள படிச்சிருப்பீங்க, கொடைக்கானல் போகிறவங்களும் ஊட்டி போகிறவங்களும் இ பாஸ் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு. ஏன்னா ஓரளவுக்கு மேலே வந்து பொதுமக்கள் ஒரு இடத்துக்கு செல்லும் போது நிச்சயமாக அங்கே சுற்றுச்சூழல் சீர்கேடுகள் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவ்வாறு போகும்போது நாம் அந்த இடத்தினுடைய இயற்கை வளத்தை பாதுகாப்பது சார் உங்களுக்கு உங்களோட கடமை, என்னோட கடமை சார். அதுக்கடுத்தது நமக்கு இயற்கை கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஏரிகள் குளங்கள் இன்னைக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பல இடங்களில் இந்த ஏரி குளங்கள் என்பது அசுத்தமாக இருக்கின்றது, அல்லது மனிதன் பயன்படுத்திட்டு வேணான்ற பொருளை வந்து தூக்கி எறியக்கூடிய ஒரு இடமாக மாறிக்கிட்டு வருது சார். இது நிச்சயமாக இந்த இடம் மாறணும். ஏன்னா நம்மளுடைய மிக முக்கியமான கடமை என்ன தெரியுமா சார், பொதுமக்களுக்கு இயற்கை நமக்கு கொடுத்த, இந்த கடவுள் நமக்கு கொடுத்த இயற்கை வளங்களை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இப்ப நம்மளுடைய அப்பா, நம்மளுடைய பாட்டன் கூட்டன் இவங்க எல்லாரும் இதை பாதுகாப்பா நம்ம கிட்ட கொடுத்ததனுடைய விளைவு தான் நாம் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இந்த இயற்கை வளங்களை காடுகளா இருந்தாலும் சரி, அடுத்த இயற்கை வளங்களா சொல்லக்கூடிய மண்ணாக இருந்தாலும் சரி, தண்ணீராக இருந்தாலும், எல்லாமே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வந்து பாதுகாப்பாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதே மாதிரி சார் நாமளும் நம்மளோட பிள்ளைகளுக்கு இதை வந்து கொடுக்கணும் சார். அதுக்கடுத்தது முடிந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொது இடங்களில் நம் அசுத்தம் ஏற்படுத்துவதால் அல்லது இந்த நீர்நிலைகளை அசுத்தப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி நடவடிக்கைகள் நம்ம வந்து ஈடுபடக்கூடாது. இப்போ நான் கிளாஸ்ல கூட பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க, சின்ன விஷயம்தான் பட் அதில் பாருங்க, நீ யோசிச்சு பாருங்க, மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மாணவனோ அல்லது மாணவி பிறந்த நாள்னு வந்து கேக் விட்டுவாங்க சார், அல்லது சாக்லேட் கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவது, சாக்லேட்டை எடுத்துட்டு அந்த கவரை வந்து நான் கிளாஸ் ரூம்ல போட மாட்டேன், அப்படியே நான் பாக்கெட்ல வச்சுட்டு கொண்டு வந்து அதுக்குன்னு இருக்கக்கூடிய உரிய இடத்துல நான் போடுவேன். ஸோ இதை வந்து இப்போ மாணவர்கள் சீரியஸா பார்த்துட்டு ஒரு மாணவி எங்கிட்ட கேட்டாங்க, சார் என்ன சார் ஆக போது, சின்ன பேப்பர் தானே, நான் அப்போதான் சொன்ன ஒரு சின்ன பேப்பர்னா ஒருவன் கிடையாது, இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய 55 பேரும் போட்டோம்னா நம்ம என்ன ஆகும் அந்த இடம். ஸோ இந்த மாதிரியான ஒரு புரிதல்கள் வந்து நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொதுமக்களுக்கு கொண்டு போக வேண்டும். பொதுமக்களோட பங்கேற்பு இருந்தால் தான் சார் இந்த பாரம்பரிய சின்னமும் இந்த புராதன சின்னங்களையும் நம்மளால பாதுகாக்க முடியும் சார்.
சார், இப்போ உலக அளவில் உள்ள அந்த பாரம்பரியங்களுக்கு ஏற்படக்கூடிய சவால் அப்படிங்கிறது என்னென்ன இருக்கு? பொதுவாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து சந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்த அதை நம்ம சவால் பண்ணி தான் நம்ம அதை ஜெயிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கு, அதே நேரத்தில் பாதுகாக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு. எதிர்நோக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா எல்லாமே நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதில் வந்து அதோட சவால் அப்படிங்கிறதுட்டா என்ன சார்?
சார், உலக பாரம்பரிய சின்னத்தில் மிக முக்கியமானது நம்மளுடைய நம்ம வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தாஜ்மஹால். தாஜ்மஹாலை வந்து பாதுகாப்பதற்காக சுப்ரீம் கோர்ட் ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த தாஜ்மஹால் சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பொல்யூஷன் சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் மாசுபடக்கூடிய தொழிற்சாலைகள் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு சவால் என்ன தெரியுமா சார்? பொல்யூஷன். அடுத்தது என்ன, நம்ம முதலே சொன்ன மாதிரி பருவநிலை மாற்றங்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சார். ஒரு 2 டிகிரி டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னா கூட நம்மளுடைய காடுகள் நம்மளுடைய பாரம்பரிய சின்னங்களை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது நம்மளே அறியாம மழைக்காலத்துல வந்து நிறைய மழைகள் பெய்யுது சார். நேச்சுரல் டிசாஸ்டர் சொல்லக்கூடிய சுனாமி ஏற்படுகின்றது, எர்த்குவேக், அதே மாதிரி வந்து நம்ம வெள்ளங்கள் ஏற்படுவதனால பல ஆண்டுகளாக நம்ம உருவாக்கின பல ஆண்டுகளாக நம்ம பாதுகாக்கக்கூடிய இந்த பாரம்பரிய சின்னங்கள் பாதிக்கப்படுகின்றது. ஸோ அதுல இருந்து நம்ம இதை வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து பாதுகாக்க வேண்டும். நம்ம ஒரு பெருசா எடுத்துக்காம நம்ம போறோம் பாருங்க சார், அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒதுக்கி தள்ளுறதன் மூலமாகவும் பல இடங்களில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பாரம்பரிய சின்னங்கள் பாதிக்கப்படுகின்றது. அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, பண்பலை நேயர்கள், அட்லீஸ்ட் நம்ம இதுல இதுவரையும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இனிமேல் நிச்சயமா அந்த நிகழ்ச்சி கேட்டதுக்கு பின்னாடி இந்த பாரம்பரிய சின்னங்களை நாம் உதாசீனப்படுத்தாமல் ஒதுக்கி தள்ளாமல் இதை பாதுகாப்பது உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை சார். அதுக்கு அடுத்தது சார், நீங்க உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள், நிறைய போர் இப்ப கூட பாருங்க, நம்ம வந்து செய்தித்தாள படிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம அப்படிப்பட்ட ஒரு கான்ஃபிளிக்ட், ஒரு வார் அல்லது போர் ஏற்படும் போது நிறைய புராதன சின்னங்கள்லாம் பாதிக்கப்படுகின்றன சார். அதுக்கு அடுத்ததாக மிகப்பெரிய ஒரு சவாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மக்கள் தொகை. இப்போ ஒவ்வொரு நாள் மக்கள் தொகை அதிகமாகுவதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா மக்கள் நகரத்துக்கு போகின்றார்கள். இந்த நகரத்துல போகும்போது மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை கடத்த வேண்டும் என்பதற்காக இல்லை, இவர்களால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் சீர்கேடுகளும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் நம்ம. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் உற்று பார்த்து இந்த சுற்றுச்சூழலும் சரி பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கு நாம் ஒரு சில முயற்சிகள் எடுத்தோம்னா கண்டிப்பா வந்து நம்ம இந்த நாளினுடைய சிறப்பை நம்ம வந்து அடைய முடியும் சார் நம்மளால.
சார், இப்போ பல தகவல்களை பாரம்பரியத்தை பத்தி சொன்னா கூட அந்த பாரம்பரிய சின்னங்களை வந்து நம்ம பாதுகாப்பான செய்யக்கூடியதுனால என்ன நன்மைகள் ஏற்படக்கூடிய விஷயமா இருக்கு
சார்? ஔவையார் சொல்வாங்க, தொன்மை மறவேல்னு சொல்லுவாங்க. அது பழமையான விட்டத்தை மறந்து விடக் கூடாது. அதே மாதிரி அதே ஔவையார் இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க என்னன்னா, இயற்கை அழிக்கும் நாடு கெடும் அப்படின்வாங்க. இது ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப மனசை பாதிச்ச விஷயம் சார். நம்ம தொன்மையான விஷயத்தை மறக்க கூடாது, நம்பர் ஒன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இயற்கை எந்த நாடு அழிக்கின்றதோ அந்த நாடு வந்து கண்டிப்பாக அழிவும் அப்படின்றது அன்னைக்கு ஔவையார் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப உங்க ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா திருமயங்கோட்டை இருக்கு சார், அரசு அருங்காட்சியகம் இருக்கு, பல கோயில்கள் இருக்கு, சித்தனவாசல் குகை இருக்கு, செட்டிநாடுனுடைய கலை பாரம்பரியம் இருக்கின்றது, குடுமியன் மலை இருக்கு, ஆவுடையார் கோயில் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் சார், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுமே ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. இதை பாதுகாப்பது வந்து நம்மளுடைய கடமை. நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது சார். ப்ரொடெக்டிங் அவர் ஹெரிட்டேஜ் இஸ் நாட் அவர் சாய்ஸ்ன்னுவாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து நீங்க வேணும்னா வச்சுக்கோங்க, வேணானா விட்டுருங்கன்னு சொல்லக்கூடிய விஷயம் கிடையவே கிடையாது சார். இது வந்து நம்மளுடைய கடமை, இது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய தலைமையான கடமை சார். இதை நம்ம வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்ன சார் இதனுடைய பெனிஃபிட் அப்படின்னு நீங்க கேட்கும்போது ஒரு விஷயம் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து ஒரு பில்டிங்கோ அல்லது ஒரு கட்டிடமோன்னு நீங்க பார்க்க கூடாது. ஒவ்வொரு கட்டிடத்திலும், ஒவ்வொரு கோயிலும், ஒவ்வொரு அணைக்கட்டிலுமே வந்து ஒரு வரலாறு இருக்கு சார். நம்மளுடைய கடந்த கால வரலாறு இருக்கு. இதை வந்து நம்ம கண்டிப்பா செய்யணும். அதுக்கடுத்து இன்னொரு செய்தி, நிச்சயமா இந்த செய்தி நான் என்னுடைய பண்பலைகளுக்கு சொல்லணும். ஒரு யாழ்ப்பாணத்துல வந்து ஒரு நூலகத்துக்கு நான் அந்த இடத்துக்கு நாங்க போகும்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த நூலகத்துல இல்லாத நூல்களே கிடையாது. அப்படிப்பட்ட மிக பாரம்பரியமான எங்கேயுமே கிடைக்காத அரிய நூல்கள் எல்லாமே அந்த இடத்துல இருந்ததுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த நூலகத்துல அந்த அரிய நூல்கள் எல்லாம் கிடையாது. இப்படி வந்து அந்த அரிய நூல்களோ அல்லது பாரம்பரிய சின்னம் நம்மளை விட்டு போகும்போது நிச்சயமாக நாம் கடந்த கால நிகழ்ச்சிகள், கடந்த கால வரலாறுகளை நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சார், என்னைக்கு இந்த நாடு மேல நம்ம பிள்ளைகளுக்கு பற்று ஏற்படும் தெரியுங்களா? என்னைக்கு வரலாறு தெரிந்துக்கிறார்களோ, என்றைக்கு அரசியல் அமைப்பை தெரிந்து கொள்கின்றார்களோ அன்னைக்குதான் இவர்களுக்கும் இந்த நாட்டின் மேல ஒரு பற்று வரும் சார். சோ அந்த வகையில பார்த்தோம்னா நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து போற்றுவதனுடைய பலன் சொல்லலாம் நம்ம. இன்னொன்னு வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நாலேஜ் சோர்ஸ் வந்து நம்மளுடைய நேச்சர், நம்மளுடைய ஹெரிட்டேஜ். இதை வந்து மறக்க கூடாது. படிப்பதனால் வரக்கூடிய ஒரு நாலேஜ் ஒரு பக்கம், இன்னொன்னு இதை பார்ப்பதனால் உணர்வதால் ஏற்படக்கூடிய நாலேஜ் ஒரு பக்கம். நம்ம அதனால நான் வந்து இதுக்கே என்னுடைய பண்பலையினர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, அவை சொன்ன மாதிரி வந்து தொன்மை மறவேல், தொன்மையான விஷயத்தை மறக்காதீர்கள், இயற்கையை பாதுகாப்பது வந்து ஒவ்வொருவருடைய கடமை.
சார், இப்போ பாரம்பரியம் அப்படிங்கிற வகையில எத்தனையோ விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ உள்ள காலகட்டத்துல நம்மளுடைய இளம் தலைமுறையினருக்கு நம்ம முக்கியமா நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் உணவு. உணவு வகைகள்ல பாரம்பரிய உணவுகள் அப்படிங்கறத அந்த காலத்துல எத்தனையோ இருக்கு, கம்பு, கேழ்வரகு, சோளம், பயிர் வகைகள், இப்படி வந்து அந்த காலத்துல சாப்பிட்டு உடல் ஆரோக்கியமா இருந்தாங்க, உடல் பேணி காத்தாங்க. அதே போல தன்னுடைய சக்தி கொடுக்கறதுக்கு அந்த உணவுகள் சாப்பிட்டதுனால ஆரோக்கியமா இருந்தாங்க. நோய் எதிர்ப்பு சக்திக்கும் உணவுகளே மிக மருந்தாவும் இருந்துச்சு. இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லா வகை தயாரிப்புகளும் நம்ம வந்து உணவே மருந்துகிறதெல்லாம் மாறி இன்னைக்கு பல வகையிலையும் உணவுகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய நெல் சோறெல்லாம் சாப்பிட்டு எப்படியோ இருந்தாங்க. அந்த நெல் சோறுன்னு சொன்னா கூட ஒரு பாடல் கூட நமக்கு வந்து நினைவுக்கு வரும். அதுலயும் நமக்கு சாப்பாடுக்கு தெம்புக்கா இருந்தா கூட அந்த குழம்புகளை ஊத்துறதோ அந்த ருசியோட சாப்பிடுறதும் கூட இருக்கு. இந்த ஒரு பாடல் கூட இருக்கா இருக்கு.
நித்த நித்த நெல் சோறு நெய்மணக்கும் கத்திரிக்காய், நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சிக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா
அப்படின்னு ஒரு கணவனும் மனைவியும் அந்த மாதிரி ஒரு அன்னோன்யமா இருந்து அந்த பாடலை கூட அவங்க வந்து பாடுவாங்க. இது எதுக்கு ஒரு உதாரணமா வந்து சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த காலத்துல ஒரு குழம்பு வச்சா அந்த வீதியே மணக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு மீன் குழம்பா இருக்கட்டும், ஒரு மட்டன் குழம்பா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அந்த வாசனையே காரணம் என்னன்னு கேட்டா கையால எல்லாமே அந்த அரைச்சி அதுக்கான பக்குவமா எல்லாத்தையும் சேர்த்து அந்த குழம்பு வைக்கிறப்போ அதோட அந்த நெல்லுச்சோறு சாப்பிட்றப்போ ஒரு கவலம் இல்லை ரெண்டு கவலம் சேர்த்து சாப்பிடுவோம். அப்போ உடம்புக்கும் வந்து தெம்பும் கிடைக்கும், ருசியும் கிடைக்கும், ஆரோக்கியம் இருந்தாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய பாரம்பரியத்தில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து எல்லாமே ரெடிமேடு தயாரான பொடிகள், ரெடிமேடான விஷயங்களே எல்லாமே வந்துருச்சு. உலகமே நம்முடைய ரெடிமேடு அப்படிங்கிற வகையில் எல்லாமே காலங்கள் போயிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த பாரம்பரியத்தோட அந்த சமையல் பண்ணி நம்ம சாப்பிட்றப்போ உடலும் ஆரோக்கியமா இருந்துச்சு, அதே நேரத்தில் நமக்கு வந்து ருசியும் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு உணவு வகைகள் முதற்கொண்டு நம்முடைய பாரம்பரியத்தில் மிக முக்கிய பங்கு வைக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த தருணத்திலையும் சொல்லிக்கிறேன் சார்.
நிச்சயமா சார், கரெக்டா ஒரு அருமையான பாட்டு ஒண்ணு பாடுனீங்க சார். உண்மையா அது பாடணும்னு எனக்கே பசிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்மளோட மண்ணோட தொடர்புடைய பாடல் சார் நம்ம. ஸோ இறுதியா நம்ம இந்த நிகழ்ச்சி முடியும் போது நம்மளோட பண்பலைஞர்கள் குறிப்பாக நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, பிளீஸ் டோன்ட் ஃபர்கட் யுவர் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னு தான் என்னுடைய செய்தி சார். ஏன்னா இது சொல்றதுக்கு எனக்கு வந்து தகுதி உண்டு. ஏன்னா இன்னைக்கு வரையும் எங்க வீட்டுல இந்த சிறுதானியம் சொல்லக்கூடிய கம்பு எடுத்துக்கிட்டாலும், கேழ்வரகு எடுத்துக்கிட்டாலும், தென அரிசியில செய்யக்கூடிய உணவு வகைகள், அதே மாதிரி குதிரவாளி இருக்கு, வரகு இருக்கு, இது எல்லாமே எங்களுடைய உணவு வகையில் இருக்கு சார். அதுக்கு அடுத்தது எங்கிட்ட ஒரு நல்ல பழக்கம், இது இந்த பாரம்பரியத்தை விடக்கூடாதுன்னு பழங்களாக இருந்தாலும் சார், எது உள்ளூர்ல கிடைக்கின்றதோ நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம பயன்படுத்தின இந்த பழங்களை வந்து நான் என்னைக்குமே விட மாட்டேன் சார். நீங்க ரொம்ப காசு கொடுத்து வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய பழங்களை காட்டிலும் என்ன பொறுத்தவரையும் நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய, உதாரணமா நம்ம ஒரு பப்பாளி எடுத்து பாருங்க, நம்மளுடைய கொய்யா பழத்தை எடுத்து பாருங்க, அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய என்ன உள்ளூரில் வந்து விளைகின்றதோ அந்த பாரம்பரிய உணவுகளை நாம் விடக்கூடாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய இந்த பாரம்பரியத்தை விட்டு விலகிறதனுடைய விளைவு தான் நிறைய இன்னைக்கு வியாதிகள் இருக்கின்றது, உடல் உபாதைகள் ஏற்படுகின்றது. அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள் பண்பலை நேர்களே, இந்த பாரம்பரியத்தை பேசக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நம்ம உணவு விஷயத்துல கவனம் செலுத்துவோம். நம்மளுடைய மூதாதையர், நம்மளுடைய அப்பா அம்மா, நம்மளுடைய தமிழர்கள் நம்ம நாட்டில் என்ன மாதிரியான உணவு முறையை பின்பற்றினார்களோ அதை நாம் பின்பற்றுவோம் என்று இந்த தகவலோடு உங்களோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது முனைவர் பி சக்திவேல், பேராசிரியர், அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை, அண்ணாமலை பல்கலைக்கழகம், சிதம்பரம். நன்றி சார்.
உலக பாரம்பரிய தினமான இன்னைக்கு பாரம்பரிய சின்னங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து மிக முக்கியத்துவம் இருந்தது, அதே நேரத்தில் அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கணும், அதனால் ஏற்படக்கூடிய சவால்கள் என்ன, அதை பாதுகாக்கக்கூடியதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, குறிப்பாக இந்த தலைமுறையினர் உணவு முறையில் எந்த அளவுக்கு பின்பற்றினால் நமக்கு இன்னைக்கும் உடல் ஆரோக்கியமாக பாதுகாக்கலாம் அப்படிங்கிற பல விஷயங்களையும் பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை மனித வாழ்வியலும் பாரம்பரியமும் குறித்து நமக்கு பல்வேறு வகையான பயனுள்ள தகவல்களை வழங்கிய முனைவர் பி சக்திவேல் அவர்களுக்கும் இணைந்து உரையாடிய நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்களுக்கும் புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான பயனுள்ள நிகழ்ச்சிகளின் மூலம் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய பல தகவல்களை வழங்குவதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். நீங்களும் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.